الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனது திருத்தூதரங்களாகும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்பு ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் உத்தம நல்லடியார்களே, அன்புள்ளம் கொண்ட மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சு பயந்து அவனது ஏவல்களை எடுத்து விளக்கல்களை தவிர்ந்து நடக்கும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் வசியத்தென்னும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புள்ளம் கொண்ட மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான படைப்பினமாக எங்களை படைத்தான், அதாவது மனிதர்களாக படைத்தான். மனிதர்கள் ஈருலகிலும் வெற்றி அடைவோம் என்பதற்காக வேண்டி தீனுல் இஸ்லாத்த மார்க்கமாக தெரிவு செஞ்சவங்களுக்கு தந்தார். அந்த தீனுல் இஸ்லாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தின் பால் அனுப்பினார். அந்த சமூகம் அந்த காலத்தில் ரொம்பவும் பின்தங்கிய ஒரு சமூகமாக இருந்துச்சு, மக்களால் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக இருந்துச்சு. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தின் மத்தியில் முயற்சி செஞ்சு இந்த தீனை அவங்களுக்கு எத்தி வச்சாங்க. இந்த தீனை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக இந்த தீனை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில அதை அமல் செய்ததின் காரணமாக அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் பொருந்தப்பட்ட ஒரு சமூகமாக மாறினார். அல்லாஹ்வை அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்ற அளவுக்கு பொருத்தம் உள்ளவர்களாக மாறினார். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாவால அஸ்ஹாபீகன் நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூட நட்சத்திரங்கள் போன்றவர்கள் என்று சொல்ற அளவுக்கு அவர்கள் மனித குலத்தில புனிதர்களாக மாறினார். அப்படியாப்பட்ட சஹாபாக்கள், அந்த உயர் நிலை அடைந்த சஹாபாக்கள் எல்லோரும் பயந்த ஒரு விஷயம்தான் தன்னுக்குள் நிஃபாக், அதாவது முனாபிக்தனம் இருக்குமோ என்ற ஒரு பயம். ஈமான் பரிபூர்ணமானவங்க, அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் அல்ல குர்ஆன்ல சொல்லப்பட்டவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் போன்றவங்க என்று சொல்லப்பட்டவங்க, அவங்க அனைவரும் நான் ஒரு முனாபிக்கோ தெரியா என்று சொல்லி பயப்படக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கு. இந்த அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், தன்னுடைய வீட்டில தன்னுடைய மனைவி மக்களோட தொடங்கும் பொழுது அவங்களோட உள்ளத்துல ஈமான்ல நிலை சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருக்கிற போன்ற நிலைமை வீட்டுல இருக்கல என்றதுனால நான் முனாஃபிக் ஆகிட்டேனோ தெரிய என்று பயந்து நான் முனாஃபிக் ஆகி விட்டேன் என்று சொல்லிக் கொண்டு வந்தான். இதை கேட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சம்பவத்தை கேட்டுட்டு இந்த தன்மை எனக்கிட்ட இருக்குது, அப்ப நானும் முனாஃபிக்கோ தெரியாது பயந்தாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களுக்கும் இந்த பயம் இருந்துச்சு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களுக்கும் இந்த பயம் இருந்துச்சு. அதனாலதான் ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியங்களை பாதுகாத்து வச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி. சாஹிப் சித்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரகசிய தோழர், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வித சீக்ரெட்டும் அவங்களுக்கு தான் சொல்லி வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய ஆட்சி காலத்துல அவங்க கிட்ட போய் சொன்னாங்க, ஹுதைபாவே எனக்கு தெரியும் யாரு யாரு முனாஃபிக்குகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க அதை எனக்கு சொல்லணும் என்றதை நான் எதிர்பார்க்கல. மாறாக நான் உங்ககிட்ட வேண்டிக் கொள்வது என்னென்றா, லிஸ்ட்ல இருக்குதா, நானும் ஒரு முனாபிக்கான எனக்கு விளங்கி கொள்ளும். ஏன் அவங்களுக்கும் அந்த பயம் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு தாவிய சொல்றாங்க, ஒரு தாவிய அவங்க சொல்றாங்க, நான் 70 அதிகமான சஹாபாக்களை சந்திச்சேன், 70 அதிகமான சஹாபாக்களை சந்திச்சேன், அவங்க எல்லாரும் பயந்த ஒரே ஒரு விஷயம் என்னண்டா, நான் முனாபிக்கோ தெரியாது, நான் முனாபிக்கோ தெரியாது. ஏன் அவங்க அந்த நிபாச பயந்தாங்க, ஏன் அவங்க அந்த நிபாச பயந்தாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃலி மினன்னா. நிச்சயமாக முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், இவங்க நரகத்தில அடிப்பகுதியில் இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றாங்க, அதாவது யஹூதி நசாராக்களையும் விட அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்க தான் யாரு, இன்னும் முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லக்கூடியவங்க. அந்த அளவுக்கு கீழ்த்தரமானவங்க தான் இந்த முனாஃபிக்கீன்கள். அப்ப அதனால அந்த ஒவ்வொரு சஹாபியும் இந்த நிபாக பயந்தான். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகு ஸலாத், அதாவது முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் மூணு. ஒன்று, இத ஹக்கத கதிப, பேசினா பொய்ய பேசுவாங்க, வாக்களிச்சால் மாறு செய்வாங்க, நம்பினால் துரோகம் செய்வாங்க, அமானத் வைக்கப்பட்டால் மோசடி செய்வாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது இவர் சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, தன்னை ஒரு முஸ்லீமாக அவர் கருதினாலும் சரி, இந்த மூணு தன்மைகள் அவர்கிட்ட இருக்கும் என்றால் அவர் முனாஃபிக் என்று சொன்னார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் கிட்ட இந்த ஒரு தன்மையும் இருக்கல, ஆனாலும் பயந்தாங்க. அல்லாஹ் மன்னிக்கோனும், அல்லாஹ் மன்னிக்கோனும், இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான காலகட்டம் என்றால், அமானிதம் நிறைவேற்றப்படாத ஒரு காலமாக இருக்கும். அமானிதம் என்றால் என்னவென்று கூட தெரியாத அளவுக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கோம். சிலர் தெரிஞ்சும் அதுக்கு மாறு செய்யறாங்க, சிலருக்கு சரியா எதில் அமானிதம் இருக்குது. இன்னைக்கு விளங்கி இருக்கிறது எல்லாம் என்னது, யாராவது ஒரு பொருள அமானிதமா தந்துட்டாங்க, இது அமானிதமா பாதுகாத்துட்டாங்கன்னா அதுதான் அமானிதம் என்று நாங்க நினைக்கிறோம். அமானிதம் என்றது வெறுமனே அது மட்டும் அல்ல, வெறுமனே அது மட்டும் அல்ல, எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடியது இந்த அமானிதம். இதனால உலமாக்கள் அமானிதத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்னாவது என்னது, ஒன்று வந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல உள்ள அமானிதம், ஹுகூக்குல்லால உள்ள அமானிதம். ரெண்டாவது ஹுகூக்குல் இபாத், அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்குது, அதுல உள்ள அமானிதம். இதுல முதல் வகைதான், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில உள்ள அமானிதம் என்னது, அல்லாஹ் ஒவ்வொரு கடமைகளும் அவனுக்காக மட்டும் செய்யறது, அவனுக்காக மட்டும் செய்யறது, அதுல யாருக்கும் இணை வைக்காமல் இருக்கிறது, அதோட பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி அந்த செயலை செய்யாமல் இருப்பது. ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி செய்யப்படணும். அடுத்தது ஷரியத் சொன்ன முறையில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறைப்படாக, ஷரியத் எப்படி அதை சொல்லிருக்கிறதோ, அதுக்கு எப்படி அனுமதி தந்திருக்கிறதோ அந்த முறையில செய்யப்படுதல். இது இருந்தா இது இவர் அந்த வணக்க வழிபாடுதல்ல, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய கடமைகள்ல இவர் அமானிதம் பேணக்கூடியவராக இருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் சொல்றாங்க, ரியா என்று சொல்லக்கூடிய பிறருக்கு காண்பிப்பது இருக்குதே, இதுவும் ஒரு மோசடி, இதுவும் ஒரு மோசடி. அதனால தான் சொல்றாங்க, சிலர் வந்து மனிதர்கள் பார்க்கும் பொழுது தவறுகள் செய்ய மாட்டார்கள், ஆனா தனிமையில் இருக்கக்கொள்ள பாவங்களை செய்வாங்க. ஏன், அப்ப இவங்க பயப்படுறதெல்லாம் மனிதருக்கு அல்லாஹ்வுக்கு அல்ல. நல்ல குர்ஆன்ல சொல்ல முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை பத்தி சொல்லும் பொழுது, முனாஃபிக்குகளை பத்தி சொல்லும் பொழுது, அதாவது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளை பேசும் பொழுதும், இரவுகள்ல இவர்கள் தனிமையாக இருக்கும் பொழுதும், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத செயல்களை செய்யும் பொழுது அல்லாஹ் பாக்குறான்னு இவங்க பயப்படுறாங்க இல்ல, ஆனால் மனிதர்கள் பாக்குறாங்க பயந்து மனிதர்களுக்காக செயல்களும் விடுறாங்க. அப்ப இத அல்லாஹ் முனாஃபிக்குகளை பத்தி சொல்லும் பொழுது சொல்கிறான் என்றால் அவன் இதுவும் ஒரு நயவஞ்சகத்தனம். மனிதர்கள் பார்க்கும் பொழுது எங்களோட வணக்க வளப்பாடுகளை அழகாக செய்வது. உதாரணத்துக்கு நான் தொழுகிறேன், தொழும்போது யாராவது பாக்குறாங்க என்றா அந்த தொழுகையை ரொம்ப பக்குவமாக கவனமாக அங்குமிங்கும் பார்க்காமல் சும்மா ரெண்டு நிமிஷத்துல ரெண்டு ரத்தா அடிக்கிறதா, இப்ப சில பாக்குறதுனால பக்குவமாக ஒரு நாலஞ்சு நிமிஷம் எடுத்து தொழுகிறது. அப்ப இதுவும் அந்த அமானிதம் பேணுதலுக்கு அப்பால் பட்டு இதுவும் ஒரு செயல். இதே மாதிரி வணக்க வழிபாடுகள் எல்லாத்திலையும் இது உள்ளடங்க. அடுத்தது ஹுகூகுல் இபாத், அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில உள்ள அமானிதங்கள் இருக்கு. அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ள அமானிதம் இது. சிலதுக்கு நாங்கள் நினைக்கிறோம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொருள்கள் வைக்கப்பட்டால் அதனுடைய அமானிதத்தை பேன்றது. இதை நாங்கள் வெளியிருக்கிறோம். இது மட்டும் அல்ல, செயலையும் இருக்கு சொற்களையும் இருக்கு. பொருள் மிதிக்கு பொருள் அல்லாத விஷயங்களை குடுக்கல் வாங்கல் செயல்பாடுகள் இதுகள் எல்லாத்திலும் இந்த அமானிதம் இருக்குது என்று உலமாக்கள் விளங்கப்படுத்தாங்க. அதுல சொல்றாங்க உதாரணத்துக்கு செயல்பாடுகள் உள்ள அமானிதங்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அமானிதம். அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவி இவங்க ரெண்டு பேரும் அல்லாட பேரை கொண்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரு மற்றவரை ஹலாலாக ஆக்கி கொண்டாங்க, ஒருவர் மற்றவரை ஹலாலாக ஆக்கி கொண்டாங்க. அதனால இவங்க ஏனையவர்களுக்கு மறைக்கக்கூடியத தன்னுடைய பெற்றோர்களுக்கு கூட மறைக்கக்கூடியத தனக்குள்ள வெளிப்படுத்திக் கொள்றாங்க, தன்னுடைய மனோ இச்சைகளை தாராளமா நிறைவேற்றிக் கொள்றாங்க. அதனால இந்த விடயங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் உள்ள மறைவான விஷயங்களும் அமானிதம். இது ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை பத்தி உணர்த்தருக்கு சொல்றதோ அல்லது ஒரு பெண் தன்னுடைய சக பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுடைய இந்த விஷயங்களை சொல்றதோ இதுவும் எந்த அளவுக்கு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் மிக மோசமானவர்களாக கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடியவங்க யார் என்றால் தன்னுடைய மனைவியோட அல்லது தன்னுடைய கணவனோட இது மறைவாக நடந்தத எதை அவங்க அவங்கக்குள்ள ஓபனா செஞ்சு கொண்டாங்களோ அதை வெளிப்படுத்துறவர் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அப்ப தான் மறைவுல செய்ததை மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துறது மிகப்பெரிய மோசடி. நாளைக்கு கியாமத்தினால மிக கெட்ட மனிதராக அவர் அல்லாஹ் இடத்துல கணிக்கப்படுவார். அப்ப இது ஒரு பெரிய ஒரு அமானிதம், ஒரு பெரிய அமானிதம். இது போன்று ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருடைய ஒரு பேச்ச பேசுறார், பைபட்டான ஒரு பேச்சு, ஒரு ரகசியம் சொல்றார். அல்லது இவர் சொல்லல ரகசியம் என்று சொல்லல, கொஞ்சம் கிட்ட வாங்கலே என்று மற்றவங்களுக்கு விளங்காம சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தார். அப்ப திரும்பி பார்த்தது எதனுடைய அடையாளம், யாரும் இந்த பேச்ச கேட்க கூடாது, இந்த விஷயத்தை யாரும் கேட்க கூடாது என்றதுக்கு தான் அப்படி பேசினார். இந்த விஷயத்தை பாதுகாக்கிறதும் அமானிதம், இந்த பேச்சை பாதுகாக்கிறதும் அமானிதம். அப்ப இந்த பேச்சை உணர்த்தருக்கு சொல்வார் என்றால் அதுவும் ஒரு சியான மோசடி. இதே மாதிரி ஒருத்தர் ஒருவருக்கு மஷூரா கேட்கிறார், அது வியாபார லைன்ல இருக்கட்டும் ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும் அது போன்ற ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கட்டும், இவர் ஒரு விஷயத்துல மஷூரா கேட்டால் யாருக்கிட்ட மஷூரா கேட்கப்படுதோ அவர் இவருக்கு சரியான வழிகாட்டல சொல்லுறது இவருக்கு ஒரு அமானிதம். யாருக்கிட்ட மஷூரா கேட்கப்பட்டது, யாருக்கிட்ட மஷூரா கேட்கப்படுதோ அவர் அமானத் பேணக்கூடியவராக இருக்கணும், அமானிதம் உள்ளவராக இருக்கணும். அப்ப இவர் வந்து இவருக்கு சரியான ஆலோசனை சொல்லணும், சரியான ஆலோசனையை சொல்லணும். அதுக்கு மாற்றமாக ஒன்று சரியாக இருக்க இவருக்கு இதை காட்டி கொடுத்தா சரியில்லை என்றதுனால இவர் வேறொன்று சொல்லுவார் என்றால் இவருக்கு தியானம் செய்கிறாரு, மஷூரால தியானம் செய்கிறாரு. இந்த அடிப்படையில வரக்கூடிய ஒரு விஷயனுக்கு பொறுப்புல நாங்க யாராவது சாப்பிட்டது இன்ஷால்லா நேரம் இருந்தால கடைசியாக சுருக்கமாக சொல்றேன். இது ஒன்று. ரெண்டாவது வியாபாரத்திலும் இருக்கு. வியாபாரத்தில அமானிதம், இது விற்பனை செய்யக்கூடியவரும் அமானிதமா நடக்கணும், வாங்கக்கூடியவர்களும் அமானிதம் இருக்கு, வாங்கக்கூடியவர்களும் அமானிதம் இருக்கு. இப்ப விற்பனை செய்யக்கூடியவர் அளவு நிறைய மோசடி செய்யறது, அல்லது ஒரு கொள்கை இருக்கு இன்னொரு கொள்கைய சொல்றது. உதாரணத்துக்கு மேட் இன் சைனாவை கொண்டாந்து மேட் இன் ஜப்பான் இருந்தா அது ஒரு சியான மோசடி. நபிமார்களோட சித்தீக்கின்களோட சுவதாக்களோட சாலிகின்களோட இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால வியாபாரியுடைய அமானிதம் இருக்குது, அதான் வாங்கக்கூடியவர்களையும் அமானிதம் இருக்கு. வாங்கக்கூடியவர்கள் அமானிதம் எது? உதாரணத்துல ஒரு ஒரு வாகனத்தை விற்க வாரா, இல்ல ஒரு பொருளை விற்க வாரா, ஆனா அது பொருளுக்கு என்ன ஒரு விலை மதிப்பு இருக்குதா இல்லையா? இப்ப இவரு விற்க வாரவர்கள் நிலவு அறிகிறாரு, இவருக்கு தள்ளி ததியா தள்ளி அவசரம் என்னதான் சொன்னாலும் இவர் தந்துடுவார். அதனால அந்த விலைக்கு பொறுமதியானதை விட முட்டு காலுக்கு கீழே அடிக்கிறது. இது வாங்கக்கூடியவர் செய்யக்கூடிய மோசடி. நல்ல சரி, இதனுடைய விலை இதுதான், இதனுடைய விலை இதுதான், இதுதான் உரிய விலை, இதுக்கு வாங்க எனக்கும் நஷ்டம் இல்லைன்னு தெரியும். ஆனாலும் அவருடைய நிலைமையை பார்க்கிறாரு, அவர் இப்ப டைட்ல இருக்கிறாரு, தள்ளி அவருக்கு அவசரம் எப்படியும் கொடுப்பாரு. அதனால நிலைமை அறிஞ்சு முட்டுக்காலுக்கு கீழே விலைக்கு குறவாக அவருடைய நிலைமையை விலங்கி செய்யறதும் ஒரு கேள்வி. இது நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லல, என்னுடைய கருத்துக்களை சொல்லல, இது உலமாக்கள் சொல்லக்கூடியது. அமானிதம் எப்படி பேணப்படும்? இதே மாதிரி கூலி கொடுக்கிறது, கூலி எடுக்கிறது. ஒருத்தர் வீடாக இருக்கட்டும், வேற எதுவாக இருக்கிற ஒரு பொருளாக இருக்க, கூலி கொடுக்கறதுலயும் அமானிதம் இருக்குது, கூலிக்கு எடுத்தவர்களும் அமானிதம் இருக்குது. கூலிக்கு பாதிக்கிறார், ஒரு வீட்டை கூலிக்கு பாதிக்கிறாரு, அவர் அமானிதம் பேணும். அந்த வீட்டை எப்படி பாதிக்கணும், என்ன கண்டிஷன்ல கொடுத்தது, அந்த அமைப்புல பாதிக்கணும். அதனால ஒரு பெரியார் சம்பவத்தில் பாக்கிறோம், ஒரு பெரியார் தன்னுடைய எழுதுகோல்ல மை கொஞ்சம் கூடுதலா பொந்தையாவிச்சு, அதை கூடுதலா அன்னைக்கு கொட்டிட்டு இப்ப அதை இல்லாம ஆக்கணும். சுவரு வந்து மணல் அது மண்ணு சுவரு, மண்ணை கொஞ்சம் சுரண்டி அதுல போட்டா அது இதா வீடு என்று சொல்லி சுரண்ட போகல அவங்களுக்கு நினைச்சு. இது என்னது? வாடகை வீடு. வாடகை வீட்டுல நான் இருக்கத்தானே எடுத்தேன், செவர சுரன்றதுக்கு நான் அனுமதி எடுக்கலையே, இன்னைக்கு மண் எனக்கு எடுக்க இயலுமா இயலவா என்ற எண்ணம் அவருக்கு உருவாக்கியும். ஏ, இதுவும் ஒரு அமானிதம். அப்ப அவனோட வீட்டை நாங்க எப்படி பாதிக்கணும், கேட்கிற நேரம் எப்படி கொடுக்கணும், அந்த ஒப்பந்தத்தை எப்படி நிறைவேற்றும், இதெல்லாம் அமானிதத்தில் செய்யும். அதே மாதிரி கொடுக்கிறவரும் ஒரு ஒப்பந்தத்துல கொடுத்துட்டு நிலைமையை பார்த்து மாற்றங்கள் செய்யறது, அவரை வேற மாதிரி கஷ்டங்கள்ல போடுறது, இதுவும் கூட சொன்ன கண்டிஷன்களுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை செய்யறது, இதுவும் அவருக்கு கூடாது. இது மாமலாத் சொல்றது குடுக்கல் வாங்கல் நடைமுறையில உள்ள அமானித மோசடிகளா. இதுல நிறைய இருக்குது. ஆரம்பத்துல சொன்னது தான் என்னது, அதாவது சில பொறுப்புகள் போடுற விஷயத்துல, சில பொறுப்புகள் போடுற விஷயத்துல அமானிதம் பேன்றது. அதாவது அது வேலைக்காக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக தலைமத்துவத்துக்காக இருக்கலாம், பள்ளி நிர்வாகத்துக்காக இருக்கலாம், இல்லாட்டி பொதுநல சேவைக்கு உள்ளதாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒத்தரை நாம பொறுப்பாக போடும் பொழுது அவர் முதலாவது விளங்கணும், அதுக்கு தகுதி ஆகலாம். தகுதி ரெண்டு முறையில் ஒன்றிகளில் குவாலிஃபிகேஷன் வைஸ் அவர் தகுதியான்றதையும் பார்க்கணும், தகுதியன்றதும் பார்க்கணும். ரெண்டாவது, இந்த பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டால் அதை சரிவர நிறைவேற்றுவாரா, சரிவர நிறைவேற்றுவாரா, இதையும் பார்க்கணும். இதுகள் எல்லாம் பார்த்து அவர் தகுதியா இருந்தால் தான் எங்களுக்கு அந்த பதவிக்கு இவருக்கு தெரிவு செய்ய. அதுமாதிரி யாரோ ஒரு பதவியை விரும்புகிறாரோ, அது சின்னதாக இருக்கட்டும், பெரியதாக இருக்கட்டும், நாட்டு ஆளக்கூடிய பதவியாக இருக்கட்டும், அல்லது ஒரு பகுதியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு சாதாரண பள்ளிய நிர்வகிக்கக்கூடியதாக ஒரு சாதாரண ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் அவர் விலங்கோடும் நான் இதுக்கு தகுதியானவனா? என்னையா எல்லாரும் போட்டாங்க நானும் செய்து கொண்டேன் என்றது இல்லை, நான் இதுக்கு தகுதியானவனா? எனக்கிட்ட இந்த குவாலிபிகேஷன் தகவல்கள் இருக்குதா? சரி, அது இருந்தாலும் இந்த பொறுப்பு என்னால் செய்ய இயலுமா? சஹாபாக்களை விட சிறந்த சமூகம் உலகத்தில் இல்ல. அப்படியாப்பட்ட சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க பொறுப்பே போடல. எந்த அளவுக்கு சொன்னா, நீங்க ரெண்டு பேருக்கு பொறுப்பாகவும் இருக்க வேணாம், ரெண்டு பேருக்கு பொறுப்பாக இருக்க வேணாம் என்று சில சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அதனால ரெண்டும் பொறுப்பு உள்ளது தான். அதாவது நாங்க ஒரு பொறுப்பை எடுக்கிறதாக இருந்தாலும் நான் யோசிக்கணும், நான் அந்த பொறுப்புக்கு தகுதியானவனா, அதுக்குள்ள தகவல் எனக்கு தெரிக்குதா, அந்த பொறுப்பு எனக்கு கிடைச்சா நான் சரியா செய்வேனா மாட்டேன், அது அந்த இடத்துக்கு வரப்போற ஒரு யோசிக்கணும். யார் ஒரு இடத்துக்கு கொண்டாட போறாரோ அவர் யோசிக்கணும், நான் யாரோ கொண்டு வர போறேனோ இவர் இதுக்கு தகுதியானவரா, அதுக்குள்ள குவாலிபிகேஷன் இருக்குதா? அப்படி இல்லாம போடுவாங்கன்னா நாளைக்கு கியாமத்து அல்லாஹ்கிட்ட மாட்டுவாங்க. என்ன ஒரு சஹாபியா உமர் ரதியல்லாஹு தஆலான்னு, அவங்களோட ஆட்சி காலத்துல உமர் ரதியல்லாஹு தஆலான்னு அவங்களோட ஆட்சி காலத்துல ஒரு சஹாபிய ஒரு பொறுப்புக்கு போட்டாங்க. அந்த பொறுப்ப அவங்க எடுத்து செய்யல, அந்த பொறுப்ப எடுக்கல, இவங்க போட்டாங்க, அவங்க அந்த பொறுப்புக்காக வெளியாகி போகல. இடையில உமர் ரதியல்லாஹு அவங்க சந்திக்கிறாங்க, நாங்க ஒரு பொறுப்பு உங்களுக்கு தந்தமே, உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப்ப தந்தமே, இத வந்து நீங்க செய்ய மாட்டீங்களா, நாங்க சொன்ன வழிபட மாட்டீங்களா? அப்ப அவங்க உடனே சொன்னாங்க, அமீருல் முஃமினீனே, உங்களுக்கு நாங்க கட்டாயமா வழிபடுவோம், நீங்க அமீர், ஆனாலும் இந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் தடையாக இருந்துச்சு, ஒரு ஹதீஸ் தடையாக இருந்துச்சு. ஏன்னா என்ன ஹதீஸ் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு முஸ்லீம்கள்ட ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாக ஆக்கப்படுவாங்களோ அந்த பொறுப்பை எடுத்தவரை நாளைக்கு கியாமத்துடைய நாளை அல்லாஹ் சுபானஹு வதஆலா நரகத்திட நெருப்புக்கு மேல போடப்பட்டிருக்கிற சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல கொண்டாந்து நிப்பாட்டுவார், பாலத்துல கொண்டாந்து நிப்பாட்டுவார், நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்பாங்க. இந்த பொறுப்பை அவர் சரிவர நிறைவேற்றினார் என்றால் தப்புவாரு, அதுல ஏதாவது தவறு செய்தார் என்றால் அது இடிஞ்சி இவர் 700 வருஷத்துக்கு கீழே போயிட்டு விடுவாரு என்று அந்த சஹாபி சொன்னதும் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே ஷாக்காகி அப்படியே கவலை உண்டாவிட்டு, இப்ப இந்த கவலை தோன்றிய முகத்தோட அப்படி நடந்து கொண்டு போறாங்க. நடந்து கொண்டு போகணும், இன்னும் ஒரு சஹாபி அவங்களை சந்திக்கிறாங்க, இன்னும் ஒரு சஹாபி அவங்களை சந்திக்கிறாங்க. அந்த சஹாபி கேட்டாங்க, அமீருல் முஃமினீனே, உங்களோட முகம் வாடின நிலைமையில நான் காண்றேன், இதுக்கு என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க, இப்படித்தான் நான் இந்த சஹாபி ஒரு பொறுப்புக்கு போட்டேன், அவர் அந்த பொறுப்புல கொஞ்சம் பின்வாங்கினாரு, அவர்கிட்ட கேட்கவும் அவர் இதை சொன்னாரு என்று சொன்னோம். என்ன அமீருல் முஃமினீனே, நீங்க அந்த ஹதீஸ கேட்கலையா? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதோட இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் கேளுங்க, யாரு ஒருத்தர் இன்னொருத்தர முஸ்லீம்கள் விஷயத்துக்கு பொறுப்பாக போடுவார், யாரோ ஒருவர் முஸ்லீம்கள் விஷயத்துல பொறுப்பாக போடுவாரோ, அந்த பொறுப்பு யார போடுறாரோ அந்த பொறுப்புக்கு போடப்பட்டவர் தகுதியானவரா இல்லையான்றது நாளைக்கு இதே மாதிரி அல்லாஹ் கியாமத்துடைய நாளில அந்த பாலத்து மேல வச்சு கேட்பான். நீங்க ஒருத்தர பொறுப்புக்கு போட்டீங்களே, அந்த பொறுப்புக்கு போட்டவர் சரியானவரா பிழையானவரா என்ற விஷயத்தையும் கேட்பாங்க. அப்படி நீங்க அந்த இடத்துக்கு சரியான ஆளை தெரிவு செஞ்சீங்கன்னா நீங்க தப்புவீங்க, நீங்க தப்புவீங்க. அப்படி அல்லாம நீங்க தவறான ஆளை செலக்ட் பண்ணினீங்கன்னா இந்த பாலம் வெடிச்சு நீங்க நரகத்துல முடிவீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அந்த சாபி உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்ப இந்த ரெண்டுல எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு? சோ ரெண்டுமே கஷ்டமாகத்தான் இருக்கு. அதனால மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இது நாங்க யாரையும் ஒரு பொறுப்புக்கு போடுறதுன்றது விளையாட்டு அல்ல, யாரும் ஒரு பொறுப்பு எடுக்கிறது என்றதும் விளையாட்டு அல்ல. ரெண்டுமே பெரிய பாரதூரமான விஷயம். அடுத்தது விசேஷமாக நான் ஒரு அந்நிய நாட்டில வாழ்றதுனால சமூகத்துடைய விஷயம் முன்னோக்கி தான் நாங்க இதெல்லாம் செய்யணும். சமூகத்துடைய விஷயங்களே முன்னோக்கி தான் நாங்க இதுகள் எல்லாம் ஈடுபடணும், தூர நோக்கோடுதான் செயல்படுத்தணும். இப்ப இந்த நேரத்தில் சிலவங்க யோசிப்பாங்க, இப்ப நாங்க எலெக்ஷன் போடணுமா இல்லையா, அது என்னோட எல்லாத்துலயும் உரிமைகள் நான் போடணும். ஆனா ரெண்டு அடிப்படையில போடுங்க. ஒன்று இருக்குது ஷஹாதத் என்று சொல்லுவாங்க, நாங்க சாட்சி பகிர்வோம், ஒருத்தரை பத்தி நாங்க சாட்சி, இவர் பெஸ்ட், இவர் தான், இது சாட்சி. இன்னொன்று இருக்குது மஷூரா, அதாவது இவர் நல்லவரா இருப்பாரு, இவர் சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடியவரா இருப்பாருன்னு அபிப்பிராயப்படுறது, இது மஷூரான்னு சொல்லுவாங்க. ஒன்று இருக்குது சாட்சி அமைப்புல நாங்க ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணி என்னென்னலாம் செஞ்சு அவரை போட பாக்குறது, இன்னொன்றைக்கு மஷூரா அமைப்புல சொல்றது. இப்ப யாரெல்லாம் சாட்சியாக சொல்லுவாங்களோ நாளைக்கு அவங்க அதுக்கு சரியான சாட்சி சொன்னாங்களா இல்லையான்றதுக்கு பதில் கொடுக்கும். மஷூரா என்ற அமைப்புல யாரு ஈடுபடுவாங்களோ சம்டைம் கரெக்டா இருக்கணும், பிழையாவும் இருக்கணும், அப்ப தப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப நாங்க முடிவு செய்யணும், நான் ஒருத்தர் சாட்சி அடிப்படையில முடிவு செய்யறேன்னா மஷூரா அடிப்படையில், அப்ப மஷூரா அடிப்படையில முடிவு செய்யறாலும் முறை இருக்குது. இவருடைய செயல்பாடு அதை காட்டி ஒரு மஷூராவா செய்யறாங்க, இல்ல சாட்சியா? அப்ப அதுக்காகத்துக்கு அப்பால் பட்ட சில விஷயங்கள் இருக்குது, அது எங்களுக்கு இதுல பேசலாது. அப்ப யோசிப்பாங்க நாங்களும் அரசியல் பேசுறது, அதனால அது இல்ல. ஆனா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உலமாக்கல் என்ற எங்களை பொறுப்பு இருக்குது, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அமானிதங்களை சரிவர நிறைவேற்றணும். அப்படி அது நிறைவேற்றாட்டி அல்லாவிடத்திலும் குற்றக்காரர்களாக ஆவீங்க. அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் தூர நோக்கோடு, இதெல்லாம் லேசான விளையாட்டான விஷயங்கள் அல்ல, இதெல்லாம் நாங்க தூர நோக்கோட சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயங்கள். என்னென்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தீன லிமன் லா அமானத லஹு, எவர்கிட்ட அமானிதம் இல்லையோ அவர்கிட்ட தீனே இல்லை என்று சொன்னார். அதனால எல்லா விஷயத்திலையும் அமானிதம் பேர்றது ஒரு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லா விஷயத்திலும் எல்லா நிலைமைகளும் அமானிதங்களை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.